குரல் வகுப்புல ஐயப்பாடுகளை இடையிலே கேட்க வேண்டாம், இறுதியில வைத்துக் கொள்ளலாம் என்று சுராஜ் அவர்கள் என் மேல கரிவினால சொல்லியிருக்கிறார். அது குறுக்கிடாமல் ஐயப்பாட்டை கேட்கலாம், குறுக்கிட்டால் தான் சிந்தனை தொடர்ந்து இருந்து போகிறது என்று ஐயப்பாடுகளை கேட்டால் அதுல ஒரு சிந்தனை பரிவர்த்தனை இருக்கும், அதுல ரொம்ப தவறில்லை. சுராஜ் அவர்கள் பல வினாக்களை எழுப்பி ஒரு கடிதம் எனக்கு அனுப்பி இருக்கிறார். அதுல எல்லா வினாக்களுக்கும் இப்போது நாம் விடை சொல்ல முடியாது. ஒரு வினாவுக்கு மட்டும் விடை சொல்வேன். 1330 எண்ணிக்கையில் பாயிரம் வருகிறதா இல்லையா? இந்த பாயிரத்தையே தூக்கி எறியும் அன்பர்கள் கருத்து சரியா தவறா? இது பற்றி தங்கள் கருத்தை கூறலாம் என்று எண்ணுகிறேன். அந்த வினாவுக்கு மட்டும் நான் விடை சொல்வேன். இந்த பாயிரம் திருக்குறளோடு அவயவ சம்பந்தம் உடையது அல்ல என்று சொல்லுகிறவர்கள் குறளை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதற்காட்டிலும் அவய சம்பந்தம் உறுப்பு சம்பந்தம் உடையது வேற எதுவுமே இல்லை. பாயினம் அதோடு நெருங்கின தொடர்புடையது. நான் இந்த திருக்குறள் சொற்பொருளுடைய தொடக்கத்தில் சொன்னேன், எதனாலே கடவுள் இருக்கிறார் என்பதை அவருக்கு நிர்ணயித்துக் கொள்ள வேண்டிய நிலைநாட்டிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் சொல்லுகிற பொழுது நான் சமூக அமைப்பை கூறி இந்த சமூக அமைப்பு எப்படி உருவாகியது, மனிதன் குழு வாழ்க்கை நடத்த தொடங்கினான், அந்த குழு வாழ்க்கையிலே எல்லாரும் வலிமை உடையவர்கள் அல்ல, சில வலிமை உடையவர்களாக இருப்பார்கள், சில அந்த அளவுக்கு வலிமை இல்லாதவர்களாக இருப்பார்கள், மகளிர் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், இவர்கள்தான் கூடி வாழ்வதிலே ஒரு ஆற்றல் பெருக்கிக் கொண்டார்கள். விலங்குகளைப் போல தனி வாழ்க்கை வாழ்ந்து தங்கள் ஆற்றலாலே தாங்களே வாழ முடியாத காரணத்தாலே மனிதன் இயல்பாக பலவீனம் படைத்தவனாக அமைந்துவிட்ட காரணத்தினாலே அவன் கூட்டு வாழ்க்கையினாலே தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொண்டான். அந்த கூட்டு வாழ்க்கை வாழ்கிற பொழுது தனக்காக வாழ்வதை காட்டிலும் பிறருக்காகவும் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. ஒருவன் வேட்டையாடி வருவான், ஒருத்தி சமைப்பாள், ஒருவன் காவல் காப்பான், ஒருவன் ஆலோசனைகள் சொல்வான், ஒருவன் வீடு கட்டுவான். இப்படி அவர்களுக்குள்ளே இணைந்து பணியாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதுனாலே பிறருக்காகவும் தன்னுடைய சுகங்கள் சிலவற்றை விட்டுக் கொடுக்கும்படியான நிர்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டது. இப்படி வளர்ந்ததுதான் பிறரை பற்றி எண்ணி பார்க்கிற ஒரு மனநிலை. ஆகவே பிறருக்காக தியாகம் செய்ய வேண்டிய தன்னுடைய சுகத்தை துரத்த வேண்டிய ஒரு நிலை மனித குலத்திற்கு மனித பிறவிக்கு ஏற்பட்டது. தன்னை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த விலங்கியல் வாழ்க்கையை விட்டு பிறரை பற்றியும் சிந்தித்து பிறருக்காகவும் சில பணிகளை செய்ய வேண்டிய, பிறருக்காக எண்ண வேண்டிய, பிறருடைய துயரை கண்டு வருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. இந்த குழுவுக்கு தலைவன் ஒருவன் இருப்பான், ஆலோசனை சொல்லுகிறவன் ஒரு இருப்பான், எல்லாரையும் நெறிப்படுத்துகிற இந்த அமைப்பு அந்த குழுவிலே இருந்திருக்கும். இந்த அமைப்பின் காரணமாக இந்த பணியாற்றுகிறவர்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு வசதிகளை தரவும், தவறான முறையில் நடந்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு தண்டனையை தரவும் இந்த அமைப்பில் இடம் இருந்திருக்கும். இந்த அமைப்பையெல்லாம் காட்டித்தான் உலக வாழ்க்கையில நீ பிறருக்காக வாழ வேண்டும் என்கிற உபதேசத்தையும், அப்படி பிறருக்காக வாழ்கிற எண்ணம் படைத்தவனாக நீ இருந்தால் அதற்கு உனக்கு ரிவார்டு கிடைக்கும், அதாவது பரிசு கிடைக்கும், அதற்கான ஆதாயம் கிடைக்கும், அப்படி நீ தவறாக பிறர் நலம் கெட நடந்து கொள்வாயானால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை அவனுக்கு எடுத்து சொல்லியிருப்பார்கள். இந்த சிறு குழுவுக்கு ஒரு தலைவன் இருந்து இதையெல்லாம் நெறிப்படுத்துவது போல, இந்த உணவுகளை பங்கிட்டு கொடுப்பது போல, நல்லவர்களை பாராட்டுவது போல, தீயவர்களை தண்டிப்பது போல, இந்த உலகத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்கிற கருத்து அப்பொழுதுதான் உருவாகியிருக்கும். இவன் இருக்கிறான், அவனுக்கு அடங்கியே, அவனுக்கு அஞ்சியே நீ இந்த நல்ல வழியில நடக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கி இருப்பார்கள் என்பது நான் முதல்ல சொன்ன கருத்து. இந்த கருத்தை நான் வேறொருத்தரை சொல்லுகிற பொழுது அவர் என்னை கோபித்துக் கொண்டார். நீங்கள் அதை சமத்காரமாக சொல்லுகிறீர்கள், அறம் என்பது அவ்வளவிலே அடங்குவது அன்று என்று சொன்னார். ஆதாயம் கருதியும் அழிவு வருமே என்ற அச்சம் கருதியும் கொல்லப்படுவதல்ல அறம். இதையும் கடந்திருக்க வேண்டும் அறம். இந்த இரண்டு உணர்ச்சிகளை கடந்து இருப்பதுதான் அறம். வாஸ்தவம் சமூக கட்டுப்பாட்டு கடங்கி வாழ்வது சட்டத்திற்கு ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார்களே, அந்த சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு நடப்பது மட்டும் அறம் ஆகிவிடாது. அல்லது அச்சத்தினாலேயோ அவாவினாலேயோ ஒருவன் ஒழுங்காக இருந்து விடுவது அறம் ஆகாது. திருவள்ளுவரே அதை சொல்றார், அச்சமே கீழ்களது ஆசாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது அச்சத்தினாலேயும் அபாவினாலேயும் அறம் உடையவனாக நல்லது நினைப்பவனாக நல்ல வழி நடப்பவனாக ஒருவன் இருந்து விடுவானேயானால் அவனை கீழ் என்று சொல்லுகிறார். ஆனால் இவரே ஆசை காட்டுகிறார், இவரே அச்சப்படுத்துகிறார். வானுரையும் தெய்வத்தோடு வைக்கப்படும், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும், மற்ற இன்று வாரா நெறி வரும், இன்பம் இடையராது ஈண்டும் எவ்வளவு சொல்றார். புத்தேழி வாழும் உலகு போகலாம் எல்லாம் சொல்றார். பயப்படுத்துகிறார், அண்ணாத்தல் செய்யாது அழகு சொல்ற. ஆகவே இவரே ஆசை காட்டுகிறார், தன்னைத்தான் காதலனாயின் நினைத்தொன்று துன்மக்க அகாமை செல்வத்துக்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறந்தை பொருள். இப்படிதான் ஆசை காட்டித்தான் அற வழியை காட்டுகிறார், அச்சமூட்டித்தான் அற வழியை காட்டுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இது வள்ளுவருடைய கருத்துக்கு மாறுபட்டதா, இந்த அளவில் அறம் அடங்காது என்று சொல்லுவதா என்றால் இரண்டும் தான். இது அறத்தினுடைய தொடக்கம், அற வாழ்க்கை அற சிந்தனைகளுடைய தொடக்கம். இது அறம் இதற்குள் அடங்குவதல்ல. வள்ளுவர் அதையும் சொல்லியிருக்கிறார், நல்லார் எனினும் வளல் இது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நின்று அங்க ஒரு படி கடந்து போயிட்டார். வாழ்வுதான் மனிதனுடைய அடிப்படை ஆசை, ஆனால் ஈதல் ஐயா கடை சாதல் இனிது என்று சொல்லிவிட்டார். சாதலின் இன்னாததில்லை, இனிது அதுவும் ஈதல் ஐயா கடை. ஆகவே முதல்ல அறம் சொல்லுகிற பொழுது குழந்தை தட்டி தடுமாறி நடக்கிற குழந்தைக்கு முக்காலி வண்டியை கொடுப்பது போல இப்படி எல்லாம் ஆசை காட்டியும் அச்சம் ஊட்டியும் அவர் ஆரம்பித்தாலும் கடைசியில முடிக்கிற பொழுது அப்பா அறம் இதையெல்லாம் கடந்தது, அறம் அறத்துக்காகவே செய்யப்படுவது என்பதையும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன என்றால், கடவுள் என்ற ஒரு என்டிட்டி, கடவுள் என்கிற ஒரு உருவகத்தை ஏன் உண்டு என்று அவர் நிலைநாட்டிக் கொள்ள முயன்றார் என்பதற்கான விளக்கம் தான் சொன்னேன். அறம் அதற்குள் அடங்கியது என்று நான் சொல்லவில்லை. அறம் இறைவனிடத்தில் இருந்து வீடும் ஒரு பயனை பெறுவதற்காக செய்யப்படுவதில்லை. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அதுதான் அற வாழ்க்கையினுடைய உச்சகட்டம். ஆகவே அந்த நிலையை அடைவதுதான் நோக்கம், ஆனால் உடல் நிலையிலே அதை அடைய முடியாது. ஆகவே அந்த முதல் நிலையில அதை அடைய முடியாது என்கிற காரணத்தினாலே உலகத்திலே வாழ்கிற மக்களுக்கெல்லாம் அறம் சொன்னவரான காரணத்தினாலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது இப்படி என்று எடுத்துக்காட்டுவதற்காக நூல் எழுத புகுந்தவரான காரணத்தினாலே இதையெல்லாம் மனிதன் மனங்கொள்ள வேண்டுமானால், வாழ்க்கையில கடைப்பிடியாக கொண்டு நடக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு பிடிப்பு வேண்டும். உன்னை கவனித்துக் கொண்டு ஒரு இறைவன் இருக்கான், அவன் பேராற்றல் படைத்தவன், பெரும் கருணையாளன், நியாய வழி நடப்பவன், அவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நீ தீமை செய்தால் அவன் தண்டனை வழங்குவான், நன்மை செய்தால் உனக்கு அருள் செய்வான் என்று அவனுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவனுக்கு நேர்ந்தது. ஆகவே நான் ஏன் அறம் செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஒரு மனிதனுக்கு இறைவன் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. இன்னொரு வகையாவது இதை நாம் பார்க்கலாம். மனிதன் அடிப்படையிலே சுயநலம் உடையவன் தானே, அவர் பிறந்தால் ஏன் பேண வேண்டும் என்றால், நீ உன்னாலே மட்டும் வாழவில்லை, உன்னை சுற்றிப்பார், எத்தனை பேரிடத்திலிருந்து நீ உதவிகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிறாய், எல்லா உதவிகளும் இயற்கையிலிருந்து நீ பெறுகின்றாய். மாரியும் ஒருவனை வரைந்து பெய்யுமோ, ஞாயிறு ஒருவனை காயேன் என்னுமோ, மாநிலம் தாங்க மாட்டேன் என்னுமோ என்று கவிஞர் பாடுவது போல உலகத்திலே வெயில் ஒளி எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும், எல்லாருக்கும் பொழிகிறது மழை, எல்லாருக்கும் எல்லாரையும் பூமி தாங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் விளைவு கிடைக்கிறது, எல்லாருக்கும் சுதங்கள் இந்த உலகத்திலே எந்த விதமான முயற்சியும் இன்றி கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த உலகத்துக்கு ஏதாவது திருப்பி செய்ய வேண்டாமா என்பது ஒரு சிந்தனை. அதுக்கு மேல ஒரு அடி போனால், எல்லாவற்றையும் இறைவனிடத்திலிருந்து பெற்றீர்கள், ஆகவே இறைவனுக்கு நீங்கள் ஏதாவது கடப்பாடு செய்ய வேண்டாமா என்று கேட்கிற அந்த நிலைக்கு போவதற்கு முன்னாடி வேறொரு சிந்தனையை சிந்தித்து பாருங்கள். விதையாலே பரவாத வாழை ஏன் பழுக்கிறது? ஒரு கனி ஏற்பட்டால் அந்த கனியினுடைய பயன் விதையை உலகத்திலே பரப்புவது, தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக அந்த கனியை தருகிறது என்கிற பொழுது விதையாலே பரவாத வாழை ஏன் பழுக்க வேண்டும்? விதையாலே பரவாத ரோஜா ஏன் பூக்கிறது? ஆகவே பயன் இல்லாமலும் சில நன்மைகள் உலகத்திலே நடக்கின்றன. ஆகவே நீ பயன் கருதாமலும் அற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அவனுக்கு வற்புறுத்தினதாக இயற்கையை காட்டி சொல்லுவது. ஆகவே இறைவன் நமக்கெல்லாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று கருதி நாடி நாடி ஓடி வந்து தருகிறார். அது அந்த இறைவனுடைய நெறிப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பெரியவர்கள் முயன்றிருக்கிறார்கள். அது இறைவன் ஒரு தலைவன், உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கின்ற ஒரு பேரருள், ஒரு பேரறிவுத்திறன் இருக்கிறது என்று நிலைநாட்டிக் கொண்டார் திருவள்ளுவர். அதுதான் நான் சொல்ல வந்தது. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா, இல்ல நான் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது இங்கு பொருட்டல்ல. திருவள்ளுவர் ஏன் முதல் குரலிலே இறைவன் ஒருவன் உண்டு என்று சொல்லிக் கொண்டார் என்பதற்கான காரணத்தை நான் அறிந்த வரையிலே சொல்லுகின்றேன். இதுதான் நான் காரணமாக இருப்பேன் என்று நினைக்கிறேன். இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனுடைய அருளின் வெளிப்பாடாக இருக்கிற, அந்த இறைவனுடைய பேராற்றலின் வெளிப்பாடாக இருக்கிற, நம்முடைய கண்ணுக்கு தெரிந்து நாம் பார்க்கின்ற மழையை அடுத்தடுத்து சொன்னான். மழை அருளின் வெளிப்பாடு மட்டுமன்று ஆற்றலின் வெளிப்பாடு. இது எங்கே தெரிகிறது? அந்த குரலிலே 9 குரல் அருளை சொல்கிறது, 1 குரல் ஆற்றலை சொல்கிறது. கெடுப்பார்க்கு கெடுப்பார்க்கும் கெட்டார்க்கு சார்வாய், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அது கொடுக்கவும் வல்லது கெடுக்கவும் வல்லது என்று இறைவனுடைய பேராற்றலை சுட்டி காட்டினார். அவர் இறைவனை நிலைநாட்டிக் கொண்டார். இறைவனுடைய அருளின் வெளிப்பாடாக இருக்கிற மழையினுடைய மழையை போற்றினார், மழையினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். அந்த இறைவனுடைய பேரறிவு திறத்தின் ஒரு துளியை தாங்கி நிற்பவர்களாக உலகத்திலே காணப்படுகின்ற சான்றோர்களை 3வதாக சுட்டி காட்டினார். இறைவனுடைய பேரொளி திறம், பேரறிவு திறம், தங்களிடத்திலே தங்கப்பெற்று அந்த ஞானத்திலே ஒரு சிறு திவலை, அந்த ஞானத்திலே ஒரு சிறு பொறி தங்களிடத்திலே குடியிருப்பது போல காட்சியளிக்கிற, நம்மளாலே புரிந்து கொள்ள முடியாத வித்தகர்களாக இருக்கின்ற அந்த ஞான செல்வர்களை நீத்தாருடைய பெருமையை 3வதாக சொன்னார். இறைவன் நேரே வந்து எங்கு அறம் சொன்னதில்லை, இந்த நீத்தவர்கள் தான் அறம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த நீத்தாராலே சொல்லப்பட்டு கடக்க முடியாத நெறியினுடைய அறத்தினுடைய வலிமையை 4வதாக சொன்னார். அவையா இறைவன் ஒருவன் உண்டு என்று நிலைநாட்டிக் கொண்டார். இறைவனுடைய அருளின் வெளிப்பாடாக இருக்கிற மழையினுடைய பெருமையை அடுத்து சொன்னார். இறைவனுடைய பேரறிவு திறத்தினுடைய ஒரு கூறாக உலகத்தின் விளங்கி தோன்றுகின்ற சான்றோர்களுடைய நீத்தாருடைய பெருமையை 3வதாக சொன்னார். அந்த நீத்தாராலே சொல்லப்பட்டு கடக்க முடியாத நெறியினுடைய ஆற்றலுடைய அறத்தினுடைய சிறப்பை அறத்தினுடைய வலிமையை 4வதாக சொன்னார். இந்த 4 அடிப்படைகளை போட்டுக்கொண்டு மேலே இல்லறம் துறவரம் சொல்ல புகுந்தார். அப்படி இருக்கும்பொழுது இந்த பாயிரத்துக்கும் இந்த திருக்குறளுக்கும் தொடர்பே இல்லை என்று ஒரு கருத்து நிலவுமானால் அது அந்த அளவுக்கு ஆழமா போகாதவர்களுடைய கருத்து என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். என்ற திருவள்ளுவருடைய நூல் ஒரு தொகுப்பு நூல் அல்ல, நாலடியாரை போல திட்டமிட்டு செய்யப்பட்ட நூல். அவர் திட்டமிட்டு இதை செய்தார் என்றும் கருதுவும் இடம் இருக்கிறது. இப்பேற்பட்ட பேரருளாளர் பெரு ஞானி இதையெல்லாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று எண்ணியிருப்பாரா? பின்னாலே வந்து சீடர்களாலே அது தொகுக்கப்பட்டது என்ற கருத்து நிலவுகிறது. எது எப்படியானாலும் அது ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது, ஒரு பெரிய முறை இருக்கிறது, ஒரு பெரிய நெறி இருக்கிறது, சிதைக்க முடியாத செறிவு அதுல திண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த 4 அடிப்படை கொண்டதுதான் பின்னாலே வருகின்ற அதிகாரங்களுக்கு தூண்டும் தோற்றுவாயாகவும் ஒரு அஸ்திவாரமாகவும் இருப்பதா. ஆகவே அதில் ஒன்றும் நீங்கள் ஐயப்பாடு வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குரல்ல அஞ்ஞானத்தை பற்றி வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இருவினையினுடைய பயனையும் ஒருவனை சென்று சேராது. யாரிடத்திலே என்றால் பொருள் சேர்ந்த புகழை உடைய இறைவனுடைய புகழை புரிந்தார் மாட்டு. பொருள் சேர் புகழ் புரிந்தார் இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதற்குதான் அன்றைக்கு நான் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நல்வினை இருள் சேர்ந்தது என்று எப்படி சொல்ல முடியும்? தீவினை இருள் சேர்ந்தது அஞ்ஞானத்தாலே விளைவது என்றால் பொருத்தமாயிருக்கிறது. நல்வினை இருள் சேர்வது அது பிறவு தருவது என்றால் எப்படி சொல்ல முடியும் என்றால் அதற்கு விளக்கம், நல்வினையும் தான் என்று கருதி தானே செய்வதாக கருதி செய்யப்படுமானால் அது அஞ்ஞானத்தாலே விளைவதாக ஆகிவிடுகிறது. இதை அன்றைக்கு நான் பல சான்றுகளை சொல்லி உங்களுக்கு நான் விளக்கினேன். எப்படி ஜடபரதர் செய்தது அருள் செயலாயிருந்தாலும் தான் அதற்கு அதிகாரி என்று நினைத்து தானே அந்த மான் குட்டிக்கு ரட்சகன் என்று நினைத்து விட்ட காரணத்தாலே அதனாலே அவருக்கு ஒரு பிறவி எப்படி வாய்த்தது என்பதை உங்களுக்கு நான் எடுத்துச் சொன்னேன். அந்த சரித்திரம் தான் சரியான உதாரணம், வேற எதையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் செய்தது பெரிய அருட்செயல், செய்யாமல் இருந்திருந்தால் மனிதனே இல்லை. அப்போதுதான் பிறந்த குட்டி தண்ணீரில் விழுந்து விடுகிறது. அந்த அவர் அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த நதியில விழுந்து விடுகிறது. தாய் செத்து கரையில விழுந்து விடுகிறது.
இப்பொழுது மனிதனா பிறந்த ஒருவன் அந்த மான் குட்டியை போய் காப்பாற்றுவதா காப்பாற்றுவது இல்லையா? காப்பாற்றத்தான் வேண்டும். ஆனால் அதோடு நிற்கவில்லை பரதர். என்ன செய்தார்? அதை தான் ரட்சகர் என்று நினைத்து விட்டார். அந்த மான் குட்டிக்கு தான் ரட்சகர் என்று நினைத்து அதை குடிசைக்கு எடுத்து வந்தார். அந்த மான் எங்கும் ஓடி போயிடாத ஒண்ணும் சுற்று வேலி அமைத்தார். அதுக்கு புல்ல கொண்டு வந்து அறித்தறுத்து கொண்டு வந்து போட்டார். ஜபம் செய்து கொண்டிருப்பார். மான் இங்கே ஓடி போய்விட்டதோ என்று வெளியில வந்து பார்ப்பார். பூஜையில விட்டார் பொழுது மனம் அதில் செல்லாது. இப்படி எந்த மானை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார். கடைசி காலத்தில் சாதும் தருவாயில மான அருகில் வைத்துக் கொண்டு அதை தடவி கொண்டு இதை விட்டு விட்டு போகிறேனே என்று நினைச்சார். இப்படி ஒரு பெரிய பாசத்தை அந்த மான இடத்துல வைத்த காரணத்தினாலே மானாக அவருக்கு ஒரு பிறவி வந்தது. ஆகவே நல்வினையை செய்ததுனாலே அல்ல, நல்வினையிலே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன், நல்வினையிலே தான் ஈடுபட்டு விட்ட காரணத்தினாலே, தான் அதை செய்தோம் தான் தான் அதற்கு ரட்சகன் என்று நினைத்து விட்ட காரணத்தினாலே வருகிறது இந்த பிறவி. இதை விட்டு விட்டு இருக்க வேணும். இத பாரதியினுடைய ஒரு பாடல்ல இருந்து, செய்யும் கர்மம் தானன்றி செய்வார் இங்கு சித்தர்களாம் என்று உதயராஜ சங்கம் என்று சொல்றார். செய்யும் கர்மம் தானின்றி செய்வார், தனக்கு அதில் ஒன்றும் தொடர்பில்லை என்று கருதி கொண்டு செய்கிறவன் இங்கு சித்தன் என்று சொல்றார். அப்படி இருக்க வேணும். நான் இறைவனுடைய கையில ஒரு கருவியே அன்றி நான் செய்கிறவன் இல்லை. இத கார்டன் பாட்சா என்ற ஒரு பெரிய ஜெனரல் சொல்லுகின்றான். நான் அந்த கார்பென்டர் கையில வரும் உளிதான். இந்த உளி இல்லை என்றால் இன்னொரு உளியை அவன் எடுத்துக் கொள்வான். என்னாலேதான் இந்த காரிய சாதனை நடக்கும் என்பதில்லை. இது கூர் வழங்கி போனால் கூர் செய்யவும் வல்லானவன். இதை இல்லை, இந்த உளிகளே வேண்டியதில்லை, புல்லை வைத்துக் கொண்டு இந்த காரியம் செய்யும். ஆகவே அவன் கையில நான் வெறும் கருவியை அன்றி நான் அல்ல என்று ஒரு பெரிய படைத்தலைவன் சொன்னான். அவர் ஒரு பெரிய ஆழ்ந்த கிறிஸ்தவரான காரணத்தாலே இப்படி சொன்னார். இந்த கருத்து எங்கு இருக்கிறது? நான் அவன் கையில வெறும் கருவிதான். அந்த எண்ணம் வர வேணும். அந்த எண்ணம் வந்தால்தான் எந்த நல்வினையும் நமக்கு கட்டு ஆகாது என்கிறது திருவள்ளுவருடைய கருத்து என்று அன்னைக்கு நான் சொன்னேன். இது ஒரு இடத்துல நான் சுவை சொன்னேன். ஒரு அன்பர் இடத்துல பெரியவர் அவர் இடத்துல நான் இந்த கருத்து சொன்னேன். நீங்களா இப்படி இந்த கருத்தை அதுல புகுத்தலாம்? எங்க இருக்கிறது அந்த திருக்குறள்? இருள் சேர் இருவினையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தான் இல்லாமல் செய்ய வேண்டும், பற்றின்றி அந்த கர்ம காரியத்தை செய்ய வேண்டும், நிஷ்காமியமாக அந்த கர்மாவை செய்ய வேண்டும் என்று எங்க சொன்னார் திருவள்ளுவர் என்று அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார். சொல்லி இருக்கிறார், இங்கே சொல்லவில்லை, பின்னாலே துறவு என்கிற அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார் அவர். அதை நான் உங்களுக்கு எடுத்து உழைக்க வேண்டிய கட்டாய என்ன, திருவள்ளுவர் எப்படி துறக்க வேண்டும் என்று சொன்னார். துறவு என்பதற்கு என்ன இலக்கணம் சொன்னார் திருவள்ளுவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துறவு என்பது பொருள் துறவு அல்ல, துறவு என்பது உள்ள துறவு. இது ரொம்பவும் செறிவா தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன திருக்குறள் நேரடியா இல்லை, இதெல்லாம் பரிமேலக உரையிலேயும் இல்லை. பரிமேலக உரையில சில இடங்களில் அவர் குழப்பார். காரணம், அவருக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தன போதும். எனக்கு சில சமயம் பரிமேலகரை இப்படி சொல்லுவதற்கு நாணுகிறேன். நான் நாம் யார் பரிமேலகரோட ஒப்பிட்டால் நாம் அவருடைய செருப்பில ஒட்டி உதிரவு தூசி விடாக மாட்டோம். இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். வேண்டின் உண்டாக துறக்க என்றார் திருவள்ளுவர். வேண்டின் உண்டாக துறக்க, வேற ஒரு இடத்துல வேடிக்கையா சொல்லுவார், துப்புரவில்லா துற துறாம துறவாம உப்பிற்கும் காடிக்கும் துப்புரவில்லா. ஒரு பொருளும் அனுபவிக்கிறது இல்லை. இருக்க இடம் கிடையாது, கட்ட துணி கிடையாது, சாப்பிட ஆகாரம் கிடையாது, எல்லாம் தான் உன்னை விட்டு போயிட்டு துறந்து தொலைகிறதாக அப்பைய கையேந்து பிச்சை எடுத்துக்கொண்டு அலைகிறார். ஜீவதாரணத்துக்கு அலைகிறான். ஆகவே அவன் விட முடியறதில்ல. அது வேடிக்கையா சொல்றாரு, கிண்டல் பண்ணார் அர்த்தம் இல்ல. அதுக்கு வேடிக்கையா நம்முடைய உள்ள பாய வேணுங்கிறதுக்காக சொல்றாரு. இங்க என்ன சொல்றார், அப்படி போய் துறவு செய்ய வேண்டாம். எல்லாம் உன்னை விட்டு போற பிறகு நீ என்ன விடுறது? அதான் போயிட்ட, நீ என்ன விடுறது? உங்ககிட்ட இல்லையே, எதை துறக்க போற? உண்டாக துறக்க, எல்லாம் இருக்கவே துறக்க வேணும், எல்லாம் நிறைவா இருக்கவே துறக்க வேணும். சரி, இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. பட்டினத்து சுவாமிகள் பண்ணின மாதிரி குபேரன் ஒத்த செல்வம் உடையவராயிருந்தவர் காதற்று ஊசியும் வாராது காணும் கடைவெடிக்க என்று சொன்ன உடனே அத்தனையும் விட்டு விட்டு எழுந்து கோவணத்தை கட்டிக்கொண்டு போனார். குபேரன் ஒத்த செல்வம் எடுத்தார். சோழ மகாராஜா கடன் வாங்கணும்னா பட்டினத்து பிள்ளையாவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இத்தனை 1000 பொண்ணு வேணும், இத்தனை 1,00,000 பொண்ணு வேணும்னு கேட்டு வாங்கி கொள்வோம். இன்னும் வேடிக்கையா திரு சிலப்பதிகாரம் பற்றிங்கன்னா அரசு விடை திரு அரசு விழை திருன்னு அரசனாலே விரும்பப்படுகிற செல்வம்னா அரசாங்கம் கொள்ளை அர்த்தம் இல்ல. இருக்க அரசனாலே விரும்பப்படுகிற செல்வம்னா அரசனே பார்த்து ஆசைப்படும்படியான வளமான வாழ்வு வாழ்வார். அப்படி பள்ளியறை எப்படி அலங்கரிக்க வேண்டும் சிற்பி வந்து கேட்கிறார், பட்டத்து சுவாமிகள் பள்ளியறை எப்படி இருக்காரு பார்த்துதான். அது மாதிரி நம்ம வீட்டில் அரண்மனை அப்படி செய்யணும். அவர் முன் நிலைக்காலங்கள்லாம் செய்திருக்கார், அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யணும். அவருடைய குழந்தைக்கு முத்து சரம் எப்படி போர்த்து போட்டிருக்காரு, நம்ம ராஜகுமாரிக்கு அந்த மாதிரி போடணும். இப்படி அரசனே பார்த்து விரும்பும்படியான அப்படிப்பட்ட மகத்தான சிங்கத்து உடையார் கோவலத்தை கட்டி கொண்டு குப்பமேட்டில் போய் உட்கார்ந்தார். மகாராஜா வந்தார், மகாராஜா இந்த ஒரு மாதிரி பட்டல் சுவாமி எல்லாத்தையும் துறவியா போய் உட்கார்ந்துருக்கிறார் என்றார். குப்பமேட்டில் போய் உட்கார்ந்தார், ரதத்தை போட்டுக்கொண்டு சோழ மகாராஜா அங்க போனார். அது உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுக்கொண்டு சிவா சிவா சொல்லிட்டு உட்கார்ந்து போய் நின்று பார்த்த உடனே பயபக்தி வந்துவிட்டு ராஜா மேல் பீடாமரத்தை எடுத்து இடுப்புல கட்டிக்கொண்டு அங்க போய் நின்று, அடிகளே என்ன பெற்றீர், இந்த துறவாலே என்ன பெற்றீர் அப்படின்னு கேட்டான். சொன்னார், யாம் இருக்க நீ நிற்க, எத்தனை நாள் உன்னுடைய அத்தாணி மண்டபத்தில் உன்னுடைய செவி அறிந்து உன்னை விளக்கி காண முடியுமா என்று தளம் கிடந்து உன் அமைச்சரை பார்த்து அங்கே வந்து பீழாம்பரத்தை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு கையெட்டி வாய்ப்பு உன்முன்னாலே நான் நின்று வைக்கிறேன். இன்னைக்கு நீ வந்து நிக்கிற பாரு, இதுதான் நான் பெற்றது என்ன வேற என்ன. இப்படி வேண்டி உண்டாக துறக்க எல்லாம் இருந்த போதே துறக்கணும் அப்படின்னு சொல்ல பட்டத்து பிள்ளைவாருடைய துறவு மாறி என்று நான் புரிந்து கொள்ளதான் இல்ல, அதுக்கு அடுத்தா போகணும் திருவள்ளுவர். ஏன் வேண்டி உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டு இயற்பால பல செய்ய வேண்டியது நிறைய இருக்குப்பா, இங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, ஆகவே வேண்டி உண்டாக துறக்க. உன்னுடைய பொருளாலே உன்னுடைய செல்வத்தாலே உன்னுடைய அதிகாரத்தினாலே உன்னுடைய அறிவினாலே செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குப்பா. கர்மம் செய்யணும், கர்மாவிலிருந்து உனக்கு விடுதலை கிடையாது, கடமையிலிருந்து விடுதலை கிடையாது, உரிமையிலிருந்து வேணா விடுதலை எடுத்துக்கோ. உன்னுடைய கடமைகளை நீ செய்ய வேணும், அதுக்கு பொருள் வேண்டும். எதை செய்வதற்கு, அறம் செய்வதற்கு பொருள் வேண்டும். திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்காருல்ல, பொருள் அருள் என்னும் அன்பியின் குழவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அருள் இருந்துள்ளாப்பா செயல்பட வேண்டாமா, தர்ம சிந்தனை இருக்கிறது எடுத்து பொருளை கொடுக்க வேண்டாமா, அதுக்கு செல்வ செவிலி வேண்டும். அவள் பொருள், அவள் பொருள் இருக்கிறோம். இங்க நாம் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எதை உண்டாக எதை துறக்கணும் சொன்னார், பொருள் உண்டாகவே பொருளில் உள்ள பற்றை துறக்கணும் சொன்னார். உண்டாகவே துறக்க, ஏன் அந்த பொருளை கொண்டு நிஷ்காமியமாக செய்ய வேண்டிய இயற்பால பல உல. இதை விட இன்னும் விளக்கமா சொல்லணுமா, இதற்கு தெளிவா சொல்லியிருக்கார் பெருமையாளர்கள் குழப்பிருப்பாரு. நாம பெருமையாளர்கள் சொல்லியிருக்காரு, யாரோ கிளாஸ் கொச்சுங்க நாம முதல்ல காடா புரிஞ்சுக்குவோம். சரி, அதுக்கு பிறகு சொல்றார், அடல் வேண்டும் ஐந்தன் குலத்தை. பின்னால வரப்போகுது பொறிவாயில் ஐந்து ஐட்டான்கிற தோல் வரப்போது, அதுக்கு எடுத்து நான் மேற்கோள் காட்டுவேன். அடல் வேண்டும் ஐந்தன் குலத்தை, விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு, விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. திருக்குறள் நேர அப்படியே பார்த்தா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தம் விட்டுது, எல்லாத்தையும் ஸ்நானம் பண்ணி பாம்பு சட்டையை கயிற்று போடுவது போல போட்டு போயணும் அப்படின்னு சொல்லுவது போல இருக்கிறது நுணுக்கமே இந்த குரல்ல. வேண்டிய வேண்டிய எல்லாம் ஒருங்கி விடல் வேண்டும், இதற்கு முன்னாலே வேண்டி விழைந்து ஏற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருந்தாய, அவற்றிலே இருக்கின்ற வேண்டுதலை விட வேணும். வலிந்து சொல்ற பொருளா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு இந்த குரல் வச்சுட்டு பொருள் கண்டுபிடிக்க முடியாது. உழவினார் கைமடங்கிய நிலை விழைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலையினார் திருவள்ளுவர். உழவினார் உழவன் ஸ்ட்ரைக் பண்ணிடுவானேனா, உழவினார் கை மடங்கின் இல்லை, யாருக்கு நிலை இல்ல, நிலை இல்லை யாருக்கு, விழைவதும் விட்டேன் என்பார்க்கும், விழையக்கூடிய எல்லா பொருள்களையும் விட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நிலை இல்லை, அப்படிப்பட்ட துறவிகளுக்கும் உலகத்தில் நிலை இல்லைனர். விழைவதும் எல்லாம் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உழவினார் கை மடங்கின் அவனுக்கு என்ன, ஏன் நிலை இல்ல, வேண்டிய எல்லாம் ஒருங்கி விட்டுட்டான்னு வச்சுங்க, உழவினார் கைமடங்கின என்ன, தொழிலாளி கைமடங்கினால் என்ன, தறிக்காரன் கைமடங்கினால் அவனுக்கு என்ன, பேசாமல் இருக்க வேண்டியது அவனுக்கே இல்ல நிலை, அதுக்கு அது பொருள் இல்ல. விழைவதும் விட்டேன், அதுல இருக்கிற விருப்பத்தை நான் விட்டேன் சொல்றாங்க பாருங்க, விழைவதும் விட்டேன், அன்னத்தை விட முடியாத, ஆடையை விட முடியாத, ஆனால் அன்னம் இப்படி இருக்க வேணுங்கிற ஆசையை விட்டேன், ஆடை இப்படி இருக்க வேணுங்கிற விழைவை விட்டேன். ஆகவே அப்படி விழைவை விட்டாலும் கூட அந்த விழைவை விட்ட துறவிகளுக்கு கூட பொருளை விட முடியாது. சீதையை பத்தி சொல்றாங்க பாருங்க. அசோகவனத்துல போய் இருந்த பொழுது அங்க இருந்த தண்ணீரை ஒரு வாய் எடுத்து குடிப்பானாவ, எல்லாத்தையும் விட்டாங்க. ஆனால் தேக தாரணத்தையாக தண்ணீர் சாப்பிடத்தாவ விடல, அவை அது இருக்க விருப்பத்தை விட்டாள், வாழ்க்கையினுடைய வசதிகளை விட்டாள். ஆனால் வாழ்க்கையை விட முடியாது, வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்கிற பொருளை தான் விட முடியாது. அவை வள்ளுவர் எதை விட சொல்லுகிறார், பொருள் மேலே இருக்கிற பற்றை விட சொல்றார். உற்றார்க்கு பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகைனர், பற்ற விடுப்பார் உடம்பு மேல பற்று வைக்காதே. புத்தர்கிட்ட கேட்டு ஞாபகம் இருந்தாலும் சொல்றேன், தொடர்பு இல்லை இருந்தாலும் புத்தர் எவ்வளவு அழகா விளக்குவார்க்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தேகம் போய் தேகத்தின் மேல பற்று வைக்க கூடாது அப்படின்னு சொன்னார் புத்தர். ஆனா தேகத்தை பாதுகாக்கணும் சொன்னார், தெரியுமா, நல்லா சாப்பிடணும் சொன்னார். பட்டினி கிடக்கிற உடம்புல ஞானம் பிறக்காதுன்னு, நல்லா சாப்பிடுப்பா, ஏன்னா அவர் பட்டினி கிடந்த கிடந்து பார்த்து ஞானம் வரல, திடீர்னு ஒரு நாள் சாப்பிட ஆரம்பிச்சார். பக்கத்து இருந்த ஐந்து சிஷ்யர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு போச்சு. பட்டினி கிடந்து உடலை வருத்திக் கொள்ளுகிற அந்த யோகத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, நல்லா உடம்பு போஷிக்கணும், என்ன இப்படியும் சொல்றீர்கள் அப்படியும் சொல்லுகிறீர்கள். ஒரு சிஷ்யன் வந்து கேட்டான், உடம்ப பாதுகாக்கணும் சொல்றீர்கள், உடம்பு போஷணை செய்யணும் சொல்றீர்கள், ஆனா உடம்பு போய் அது வேற பற்ற வைக்க கூடாதுன்னு சொல்றீர்கள், ரெண்டு எப்படி பாசணும், எப்படி ரெண்டும் எப்படி பொருத்தமாவே இல்லையே அப்படின்னா. சிஷ்யன் போன சமயத்தில் அவருக்கு ஒரு கையில ஒரு காயம், அவனுக்கு இதெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டப்பா, என்ன கையில கட்டு அப்படின்னு கேட்டார். காயம் என்ன பண்ணினேன், நல்லா கழுவினேன், மருந்து போட்டேன், துணி வச்சு சுத்தி இருக்கேன், அந்த காயத்து மேல ஆசை இருந்தோம் உனக்கு, காதல் இருந்தா கழுவினேன்னு சொல்றேன், மருந்து போட்ட ஆயின்மெண்ட் போட்டேங்கிற மேல துணி வச்சு சுத்திருக்கேன், நாளைக்கு எடுத்து மறுபடியும் பிரிக்க போற, மறுபடியும் கழுவ போற, மறுபடியும் மருந்து போட போற, உபசரணைகள் பண்ற, அதையே பார்த்து கொண்டிருக்கேன், கவலைப்படுற. ஆனா அது மேல பிரியம் இல்லையா, பிரியம் இல்லாம இந்த காயத்தை யூ ட்ரெஸ் யூ ஃபீல் யூ டென்ட் எல்லாம் பண்ற, ஆனா அது ஒண்ணு பற்று இல்லையா, அது மட்டும் தேகம் ஏன் இது துன்பம், துன்பத்துக்கு நிலைக்கிழமா இருக்கிறது இந்த குண்ணு தெரிஞ்சுக்கிற, துன்பத்துக்கு நிலைக்கிழமா இருக்கிறது இந்த உடல் தெரிஞ்சுக்கோ, அது பற்று வராது இதுல, ஆனால் செய்ய வேண்டியதுதான் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். எதை விடணும் அப்படி சொன்னா பொருள் இருக்கிற விளைவை விட வேணும். உங்களுடைய பேர் அறிவுத்தரம் எப்படி அமே இப்படி வியந்துறோம் சொன்னா, அந்த காலத்துல அவர் எழுத்தாப்புல உட்கார்ந்து இருந்த அந்த எளிய மனிதர்கள் எப்படி வியந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட சொற்கள் ஒவ்வொன்றும் அப்பேற்பட்ட பேரறிவு திறம் நாம பார்க்கலாம். அதனால்தானே ஹெச்ஜி வல்சு அப்பேற்பட்ட புகழ் மொழிகளை வாரி வழங்குகிறார் புத்தருக்கு. ஆகவே ஆசையை விட வேண்டும், பற்ற விட வேண்டும், அட்டாச்மெண்ட் என்று சொல்லுகிற அந்த பந்தத்தை விட வேண்டும். அந்த பந்தம் இல்லாமல், அட்டாச்மெண்ட் இல்லாமல், காமம் இல்லாமல், அதுல ஒரு பற்று இல்லாமல் வினைகளை செய்ய வேண்டும். அந்த இந்த மூன்று குரலையும் அவருக்கு எடுத்து சொன்னேன் நான், என்னுடைய என்னிடத்துல கேள்வி கேட்ட அன்பருக்கு சொன்னேன். ஆகவே நல்வினை எப்படி கட்டு ஆகிறது என்றால், நல்வினை பற்றோடு செய்கிற போது கட்டு ஆகிவிடுகிறது. ஆகவே ஒரு துறவி என்கிறவர் சாதாரணமாகவே கர்மயோகம் செய்கிறவர் யாரும் கடமைகளை துறந்தவர்கள் இல்லை. உலகத்திலே விவேகானந்தருடைய கொட்டேஷன் கூட ஒன்று நான் குறித்துக் கொள்வாங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, வேதாந்தா டீச்சர்ஸ் தட் வேர்ல்ட் சுட் பி ரினவுன்ஸ்ட் தட் நாட் ஆன் தட் அக்கவுண்ட் அபாண்டன்ட், வேர்ல்ட் சுட் பி ரினவுன்ஸ்ட் தட் நாட் ஆன் தட் அக்கவுண்ட் அபாண்டன்ட், டு லிவ் இன் த வேர்ல்ட் அண்ட் நாட் பி ஆஃப் இட், டு பி டு லிவ் இன் த வேர்ல்ட் பட் not be of it is the true test of renunciation. உலகத்துக்குள்ள இருந்து உலகத்திலே ஒட்டாமல் இருக்கவர், எல்லா கடமைகளையும் செய்து கொண்டு எல்லா செயல்களையும் நாம் கடமையை செய்து கொண்டு பற்றி இருக்க வேண்டும். இது ஒரு கடுமையான ஒரு நிலை. அவை அப்படி பற்று இல்லாமல் செய்கிறவனுக்கு அந்த நல்வினையுடைய பயன்கள் ஒட்டாது. அவை நல்வினையில் செய்ய வேண்டாம் என்று திருவள்ளுவர் சொல்லவில்லை. மேலுலகம் இல்லெனினும் இதிலே நன்று என்று சொல்லியிருக்கிறார். தண்ணீர் நீப்பினும் தான் செய்யற்க தான் பிரிந்து இன்னுயிர் நீக்கு வினை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே வினை செய்வதிலே தடை இல்லை,
அந்த வினையில இருக்கிற பற்றுக்கு தடை. அதனாலதான் அது இருள் சேர் இருவினை ஆயிடுச்சு. இதுதான் என்னால கொடுக்க முடித்த விளக்கம் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல என்பதை நான் சொன்ன பொழுது, ஒவ்வொரு பொருளையும் விளைதலும் வெறுத்தலும் இல்லாதவனுடைய அடி, அவனுடைய நெறியை சார். அடி சார்தல் என்பதற்கு சுராஜர்கள் ஒரு ஐயப்பாட்டை எழுப்பியிருக்கிறார். அடி என்று சொன்னமையினாலேயே உருவத்தை குறிப்பிட்டார் என்று ஆகாதா என்று கேட்கிறார். ஆகும், நேரடியான விடை. ஆனால் ஆகாது என்று கொள்வது சிறப்பு. ஏனென்றால் அவரை தழுவி இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்ற மீசா காண்டேகருடைய கதையை தழுவி இது எழுதப்பட்டது அப்படின்னா, ஒரு தடவை நான் அவரை போய் கட்டி தழுவி கொண்டு அந்த கதையை எழுதினேன். சில சொற்பிரயோகங்களுக்கு பருப்பொருளாத பொருள் இல்லை, அதுக்கு முன்பொருள் தான். காந்தியடிகளுடைய அடிச்சு ஒட்ட பின்பற்றினான் அப்படின்னா, அவர் எங்கெங்கெல்லாம் நடத்தாரோ அங்கெல்லாம் போய் அந்த சுவற்றிலே கால வச்சு வச்சு நடந்துட்டாங்க. அவர் சென்ற நெறிய பின்பற்றினார் என்றுதான் ஆகும். அவர் நுண்பொருளாகவும் அதுக்கு பொருள் கொள்ள, பருப்பொருளாக பொருள் கொண்டால் கிடைக்கிறத விட நுண்பொருளா பொருள் கொண்டால் கிடைக்கிற சிறப்பு அதிகம். அதனால தான் பெருமையாளர்கள் எழுதினார், அவர் அடி உடம்பால் சார மாட்டாமையில் சார்தல் நினைத்தலாயிற்று. அப்படி எழுதினதுக்கு விளக்கம் கிடைக்காதோ என்று கருதி மேல ஒரு மேற்கோளி சொன்னார். உருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொந்தோல் பொதிந்து என்பது எனக்கு மேற்கோள் காட்டார். ஒரு குறை காட்டினவனை பிறருடைய பிறர் தனக்கு செய்த தீங்கை பொறுத்துக் கொண்டவனை பொந்தோல் பொதிந்து வைப்பர் அப்படின்னா, நேரம் போய் அவனை குடுவை பிடிச்சி வீட்டுக்கு வந்து பெட்டியில் வச்சு பூட்டினான்னு அர்த்தம் இல்லப்பா. இதுக்கு உச்சிதம் என்பது பொருள். எது பொருள் உச்சிதமோ அந்த பொருளை கொள்ளணும். அதே அடி சார்தல் என்பது அவன் பாதத்தை பற்றிக் கொள்ளுதல் என்பது அல்ல, அவன் நெறியை பின்பற்றுதல், அவனின்றி வேறொரு பற்றுக்கோடு இல்லை என்று நினைத்துக் கொள்ளுதல், எனக்கு அவனின்றி வேறொரு துணை இல்லை என்று கருதி கொள்வதுதான் அடி சார்தலை ஒழிய, அந்த அடியை சொல்லிவிட்ட காரணத்தினாலேயே அவர் உருவத்தை சொன்னார் என்று ஆகிவிடாது. ஆனால் அடியை சொன்னால் உருவம் சொன்னதாக ஆகாதா என்றால் சொன்னதாகத்தான் ஆகும். அது வந்து சந்தேகமே இல்லை. ரெண்டு நான் சொல்றேன், அடின்னு சொன்னாலே அடியிலிருந்து அடி உருவம் இல்லாமல் அடி இருக்குமா? உருவம் உண்டு. அவே உருவத்தை சொன்னார் என்றுதான் பொருள். ஆனால் அப்படி சொல்லவில்லை என்று கொள்வது சிறப்பான பொருள். அந்த அளவில் நான் அமைகிறேன். அது வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. இதுக்கு ரெண்டு வகையாகவும் நான் அதுக்கு விளக்கினேன். முதல் பகுதியை விளக்கினேன், இரண்டாவது பகுதியை விளக்கினேன். இறைவனுக்கு வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை, அவனுக்கு ராகமும் இல்லை துவேஷமும் இல்லை, அவனுக்கு பற்றும் இல்லை அவனுக்கு பகையும் இல்லை என்று சொன்னால் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனை என்ன ஆயிற்று? ஒரு கேள்வி வந்து பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம். நான் சாதுக்களை ரட்சிக்கிறேன், தீய செயல்கள் செய்தவர்களை நான் ஒருக்கிறேன், அதற்காகவே யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் என்று அவர் சொன்னது என்ன ஆகும் என்றால், இதெல்லாம் அவருடைய திருவிளையாடலே ஒரு கூறு அன்று அவனுக்கு பகை என்பதோ அவனுக்கு உறவு என்பதோ இல்லை என்பதுதான் உண்மை. வாழால் அறுத்து சுழினும் மருத்துவந்தால் மாறாத காதல் நோயாளன் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல நம்முடைய உடலிலே தோன்றின ஒரு கட்டியை மருத்துவன் வந்து அறுக்கிறான் என்றால் அந்த கட்டியின் மேலே கொண்ட பகையினாலே அன்று, நம் மேல கொண்ட பற்றினாலே. கட்டியை அவன் வெறுக்கிறான் என்பது அல்ல, நம்மை நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கருதுவதற்காக அந்த கட்டியை நீக்கிறான். ஏன் உறுப்புகளை கூட நீக்கிறான், உறுப்புகளை கூட அதனுடைய உறுப்பினுடைய இருப்பு நமக்கு துன்பத்தை தரும் என்றால் அந்த உறுப்பையே நீக்கிறான் மருத்துவர். அந்த உறுப்பின் மேலே இருக்கிற வெறுப்பினாலே அல்ல, நம் மேலே இருக்கிற பற்றம். ஆகவே துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்கிற பொழுது அவன் துஷ்டர்களுக்கு பகைவனாகவும் சிஷ்டர்களுக்கு நண்பனாகவும் இருந்தான் என்பது அல்ல, விஸ்வ ரட்சனாக இருந்தான் என்பதுதான் பொருள். இந்த அகில உலகத்தில் ஒரு நோக்காக காப்பாற்ற வேண்டும் என்கிற கடமை இது மேற்போற போக்காக சொல்லுகின்ற பொருள். ஏது பகை ஏது தீமை, தீமைக்கு ஆதாரம் எது, தீமைக்கு விளை புலம் எது, தீமைக்கு மூல ஸ்தானம் எது, அவன்றி ஒன்றுமில்லை எது சொன்னால் ஏது தீமை எங்கிருந்து வந்தது? அன்றைக்கு நான் சொன்னேன், இதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நினைவில் எனக்கு. எங்கிருந்து வந்தார்கள் ராவண கும்பகர்ணர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்
இரண்யன் இரண்யாட்சன் எல்லாம் அங்கிருந்து வந்தவர்கள் தானே. இந்த புராண கதையிலே அதுக்கு வேண்டிய சூட்சம் இருக்கிறது. இவர்கள் வாசல்ல நின்று கொண்டிருந்தார்கள் ஜெய விஜயர்களாக. யார் வந்தார்கள்? சனகாதி முனிவர் இருந்தார்கள், சனக சனத்குமார் இவர்கள் வந்தார்கள். அவர்கள் பிறந்த போதே ஜீவன் முக்தர்களாக பிறந்தவர்கள். அவர்கள் வந்தார்கள் பரமபதத்திற்கு, வாசல்ல இவர்கள் தடுத்து நிறுத்திட்டார்களாம், அவர்கள் சபித்துட்டார்கள். இதான் கதை. இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் சொன்னார். பாகவதம் சொல்லுகின்ற வாயுரம் சிவராய சிவகாமிஷ சாஸ்திரிகள் என்று ஒரு பெரிய வேத விற்பனர் அந்த காலத்தில் கதை சொல்லுவார். மிக மிக வேகமாகவும் விரிவாகவும் சொல்லுவார் அவர். அவர் சொல்லும்போது சொல்ல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. அந்த பூமி பரமபதம், சத்துவகுணமே நிறைந்திருக்கிற பூமி. ஜெய விஜயர்கள் யாரு என்றால் சாலோகம் சாரூப முக்தியில் இருக்கிறவர்கள். நாராயணனை போலவே நான்கு திறன் கதை சந்தி சக்கரம் இப்படிப்பட்ட கோலத்தில் இருக்கிற சாரூப முக்தியில் இருக்கிறவர்கள். அவர்கள் வந்தவர்கள் யாரு என்றால் பிறந்த போதே ஜீவன் முக்தர்களாக பிறந்த முனிவர்கள். இவர்கள் போனார்களா, அவர் தடுத்து நிறுத்தினார்களா, இவர்களுக்கு கோபம் வந்ததா, சாபம் கொடுத்தார்களா, இது எல்லா கதை இல்லையா? இது எல்லாம் செய்து கொண்டு உள்ளே புன்னகையோடு உட்கார்ந்து விட்டுக்கிற ஒத்தருக்கு இது எல்லாம் நாடகம். ஆகவே இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்த தீமை, இந்த தீமையே அங்கிருந்து வந்தது தானே. இந்த இரண்டேன் இரண்டையாச்சுன்னு அங்கிருந்து வந்தவர் தான், ஜெய விஜயர்கள் தானே, திரும்ப அங்க போய் ஒதுங்கினவர்கள் தானே. ஆகவே இதை எதற்காக செய்தார் என்றால், எதற்காக செய்தார் என்கிற கேள்விக்கு விடை சொல்லி அந்த திருவிளையாடலுடைய உண்மை தத்துவத்தினால் விளக்க முடியலை என்றாலும், அவனுக்கு ராகம் என்பதோ துவேஷம் என்பதோ இல்லை. அவன் ராவணனை கொன்ற போதோ கும்பகர்ணனை கொன்ற போதோ பகையினாலே அவன் கொல்லவில்லை, உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டான். ஆகவே அந்த வகையில் பார்த்தால் இறைவனுக்கு ராகமும் இல்லை துவேஷமும் இல்லை, மருத்துவனை போல. சரி, யாண்டும் இடும்பையில என்பது எப்படி என்றால், இந்த மனோபாவத்தை உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டால் யாண்டும் இடும்பை. துன்பம் துன்பமாக தோன்றாது, இன்பம் இன்பமாக தோன்றாது. அது எப்படி சார்? துன்பம் துன்பமாக தோன்றாது, இன்பம் இன்பமாக தோன்றாது என்றால் அது பொருத்தம் தானா? ஐஸ் சுடுமா, வெறுப்பு குளிருமா என்றால், இந்த கேள்வி, இந்த விளக்கம் நான் சொல்றேன், இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுகிறது. ஆனால் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டு இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று தோன்ற மாட்டேங்க. நெருப்புக்குள்ள கைய வச்சா இனிமையா இருக்குமா என்றால், மனம்தான் காரணம், எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம். இதுலதான் நான் திரும்ப திரும்ப திருவள்ளுவர் பற்றி பேசுகிற போது சொன்னேன், மனத்தை நிலைக்களமாக கொண்டு அடங்குகிறார். மலம் யாருக்கும் அறிவுறுப்பதான் தரும். குழந்தைய மடியில போட்டுக்கொண்டு சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் தாயார் மலம் கழித்து விடுகிறது, அப்படியே தட்டோடு. அந்த மலம் அவளுக்கு அறிவிறுப்பா இருக்காது, தன் குழந்தை இல்லையா? ஆகவே இப்பொழுது எங்க போயிட்டு, மனம்தான் காரணம். கொஞ்சம் வெறுப்பதற்கு அந்த மனம்தான் காரணம், இங்க வெறுக்காமைக்கு அந்த மனம்தான் காரணம். எப்படி ஒன்று ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்படி ஒன்று கருதுகிறோமோ அதுதான் விளைகிறது. இதை அருமையா சொன்னார் புறநானூற்று முனிவர் கணியன் பூங்குன்றனர். அதுவும் ஊரே யாவரும் கேளு என்று சொல்லி நின்று நிறுத்தியிருந்தால் அது கவிதை ஆகாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தவிர்தலும் அவற்றோர் என்ன? என்ன ஒருத்தன் துன்பப்படுத்த முடியுமாடா? துன்பப்படுவதும் இன்பப்படுவதும் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை யாரும் துன்பப்படுத்த முடியாது. ஆகவே நோதலும் தவிர்தலும், ஒன்றை கருதி வருந்துவதும் ஒன்றை கருதி பொருட்படுத்தாமல் இருப்பதும் என்ன பொறுத்தது என்று எனக்கு வெளியில் இருந்து யாரும் துன்பம் செய்துவிட முடியாது. அந்த மனநிலை இருக்கான். இனி இந்த அளவில் ஐயப்பாடு தான் இப்ப கேட்டுள்ளாங்க. ஒரு கருத்து விளக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் பரிமேதகர் உரை வைத்துக் கொண்டு போய் அவருடைய உரையை பாருங்கள். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பதற்கு விளக்க உரையில் எழுதுவார். இறைமை குணங்கள் இளர் ஆயினாரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ் பொருள் சேரா ஆதலின், அவை உற்றம் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. இறைமை குணங்கள் இளர் ஆயினாரை உடையர் என கருதி உலகர் சொல்லும் புகழ் மொழிகள். இப்படியே பரிமேலகர் எழுதுகிறார். எல்லாரையும் தான் புகழ்கிறார். மன்னர்களை போய் புகழ்ந்த புலவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் தானே திருவள்ளுவரும் சரி பரிமேலகரும் சரி. ஸ்துதி பாடகர்கள் செல்வர்களை போய் வாழ்த்தினார்கள். காடாத ஒருவனை நான் நாடா என்றெல்லாம் சொல்றார்கள். கல்லாத ஒருவனை நான் அகற்றாயின்றேன் பாடுகிறார். யாரை போய் புகழவில்லை புலவர்கள்? எல்லாரையும் தான் புகழ்கிறார்கள். அதிகாரம் இருக்கிறவனை புகழ்கிறார்கள், ஆற்றல் இருக்கிறவனை புகழ்கிறார்கள், பொருள் இருக்கிறவனை புகழ்கிறார்கள், பதவி இருக்கிறவனை புகழ்கிறார்கள், காலில் விழுந்து வணங்குகிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆகவே பதவி, பணம், பொருள், ஆற்றல், அதிகாரம் இவையெல்லாம் இருக்கிறவனிடத்திலே ஆதாயம் பெற வேண்டும் என்கிற அவாவினாலேயும், அவனாலே வருகின்ற ஏதத்தை தவிர்க்கின்ற அச்சத்தினாலேயும் வாழ வேண்டும் என்ற உணர்ச்சியுடையவர்கள் பலரை புகழ்கிறார்கள். அப்படி புகழுக்கு அருகதை இல்லாதவர்களை புகழ்கிறார்கள் என்று எழுதியிருக்கலாம் இல்லையா பரிமாறுகள். புகழுக்கு பொருத்தமில்லாதவர்களை புகழ்கின்ற புகழ்கள் புகழ்கள் அல்ல. எல்லா வகையான புகழ்களுக்கும் புகழத்தக்க பொருளே போற்றி என்று திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி, எல்லா வகையான புகழ்களுக்கும் நிலைக்களமாயிருக்கிற பாத்திரமாயிருக்க தகுதியுடையவனாயிருக்கின்ற இறைவனை புகழ்வதுதான் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா திருவள்ளுவர். அப்படி சொல்லல, சாரி பரிமேதகர், இறைமை குணங்கள் இலராயினாரை உடையர் என கருதி என்று சொன்னார். எல்லா
சொல்லுங்க
அந்த அர்த்தம், அதாவது ஞானிகளை பகவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர்கள் இறைமை குணங்கள் எல்லாம் உடையவர்கள் போல கருதி அவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் செய்து விடுகிறார்கள். அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய துறவியா இருந்தாலும் இறைவனோடு நிகர் வைத்து எண்ணக்கூடியவன் அல்லன். இறைமை குணங்கள் அவனுக்கு இல்லை. கடல் நீரை எடுத்து ஒரு தொட்டியிலே நீங்கள் நிரப்பி விடலாம், அது கடல் நீரை போல உப்பு கரிக்கும், அதுல மீன் வளரும், அதுல சூரியன் பிரகாசிக்கிற பொழுது நீல நிறம் கூட தெரிந்து விடலாம். ஆனால் கடல் கடல் தான், தொட்டி தண்ணீர் தொட்டி தண்ணீர் தான். ஆகவே ஸ்பூனை எடுத்து தேன் பாட்டில விட்டு தேனை எடுத்து உண்ணலாம், ஸ்பூனை உண்ண முடியாது. ஆகவே அந்த பெரியவர்கள் ஞானிகள் இறைவனுடைய சமாச்சாரத்தையே, இறைவனுடைய நேர் அருள் மொழிகளையே சொன்னாலும் அதை நாம் தெய்வத்தின் குரல் என்று சொல்லிவிட முடியாது. எவ்வளவு உயர்ந்த பீடத்தில் வைத்து அவர்களை நீங்கள் போற்றினாலும் ஸ்பூன் ஸ்பூன் தான், தேன் தேன் தான். இறைமை குணங்கள் இலராயினாரை, இறைமை குணங்கள் உடையதாக மயங்கி உலகர் சொல்லும் புகழ் மொழிகள் பொருள் சேர பொருள் சேர. ஒரு பதவியில் இருக்கிறவன், அதிகாரத்தில் இருக்கிறவன் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கூடியவன் அஞ்சு புகழ்கிற புகழ்ச்சிகள் அல்ல. உண்மையிலே இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை எல்லாம் இறைவனுக்கு நிகராக இன்னொருத்தருக்கு செலுத்துகிறாங்க பாருங்க. அதை எடுத்துக் கொள்கிறார் பரிமேயர்கள், அதை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள் அப்படி செய்யக்கூடாது. அதுதான் இதற்கு பொருள் செயல் புகழ் என்பதற்கு பரிமேயர்கள் தந்திருக்கிற விளக்கம் மிகவும் அருமையான விளக்கம். அதற்கு சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் உலகியலிலே அப்படி இருக்கிறத பார்த்து நாம் மன நொந்த காரணத்தினாலே சொல்லுகிறோம். எவ்வளவுதான் சிறப்பானவராக இருந்தால், ஞானத்தையே அள்ளி கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்கள் தான். அவர்களுக்கு இறைவனுடைய சமமான புகழ் மொழிகளை நாம் வழங்க தயங்கவர் இந்த குரல். அதற்கு ஒரு எச்சரிக்கையாகவும், இதற்கு பரிமேயர்கள் உரை அதற்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. நான் இயேசுநாதன் மேல மிகுந்த ஈடுபாடு உடையவன் தான். ஆனால் இயேசுவே தன்னை பற்றி என்ன சொல்லிக் கொள்கிறார் என்றால், ஐ எம் சன் ஆஃப் மேன் என்று சொல்லிக் கொள்றார், ஐ எம் சன் ஆஃப் காட் என்று சொல்லிக் கொள்றார், ஐ எம் சன் ஆஃப் மேன் ஆல்சோ, எனிபடி இஸ் சன் ஆஃப் காட், எல்லாருமே இறைவனுடைய புத்திரர்கள் தானே, He is the father அப்படி சொல்லிட்டா அப்புறம் எல்லாருமே அவனுடைய புத்திரர்கள் தான். ஆகவே நான் என்ன வந்து இறைவனுடைய புத்திரன் என்று சொல்லிக் கொள்வேன் என்றால் அனைவருமே இறைவனுடைய புத்திரர்கள் தான் என்று சொல்றார். ஆகவே அப்படி நாம் இறைவனுக்கு சமமா எவ்வளவு பெரியவர்களையும் பாராட்டக்கூடாது, மதிக்கக்கூடாது என்பது இந்த குரல் தருகிற எச்சரிக்கை.
குரல் வந்து புகழெல்லாம் அவர்களோடு கேட்டு,
ஆமா அவர்களுடைய நெறியில அது புகழவே கூடாது. அந்த அந்த இடமே நல்ல மேற்கோள், குரான் குரான் வாக்கியை தெரிஞ்சால் இந்த இடத்துல மேற்கோளை எழுதி வைத்துக் கொள்ளலாம். இனி அடுத்த குரலுக்கு போவோம், நம்ம நேரம் கடந்தது. பொறிவாய் லைந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் வீடு வாழ்வார். பொறி வாயில் ஐந்து அவித்தான் பரிமேயர்கள் எச்சரிக்கையா உரை எழுதுவார். பரிமேயர்கள் உரை இருக்கிறவங்க பாத்துங்க, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் பொறிகளை வழியாக உடைய ஐந்து அவாவினையும் அறுத்தானது. பொறி வாயில் ஐந்து, மூணு சொற்கள் இருக்கின்றன. பொறியை வழியாக கொண்டு வந்து அடைகின்றன எல்லா ஞானங்களும் அப்படித்தான் வந்து அடைகின்றன. கண் இல்லாமல் காட்சி இல்ல, கேள்வி இல்லாமல் சிரவணம் இல்ல, காது இல்லாமல் சிரவணம் இல்ல, வாய் இல்லாமல் பஜனம் இல்ல, எல்லா தொண்டுகளும் இந்த ஐந்து உறுப்புகளாலேயும் நடக்கிறது. ஆகவே அந்த ஞானங்களை சொல்லல, ஐந்து புலன்கள் வழியாக வருகின்ற அறிவுகளை சொல்லல, ஐந்து புலன்கள் வழியாக வருகின்ற ஆசையை சொல்ல. ஆகவே அந்த ஆசையை அறுத்தார். இது நான் உலகியல்ல கொள்கிற ஒரு இறைவனுக்கு அந்த பொருளை நாம சொல்லல. நம்ம வடிவில வச்சு, நம்முடைய நிலையில வச்சு இறைவரை பார்க்கிறோம். அவனுக்கு பொறி இருப்பதாகவோ, புலன் இருப்பதாகவோ, அவா இருப்பதாகவோ, அந்த அவா அவனை சென்று தாக்கும் என்றோ அதுக்கு பொருள் இல்லை. இதுக்கு பாகவதத்தில், அது ஒடிசாவில், அதாவது பாகவதத்தில் நாலு பாகவதம் இருக்கு சார். சவுத்துல வழங்குற பாகவதம், கிழக்கில் வழங்குகிற பாகவதம், மேற்குல மகாராஷ்டிரத்தில் வழங்குகிற பாகவதம், வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் வழங்குகிற பாகவதம், நாலு பாகவதம் இருக்கு. ஒண்ணுல வர கதை, ஒண்ணுல வராது. பரீட்சித்து கறிக்கட்டையா பிறந்தான் ஒரு கதை, இது கிழக்கு பிரதேசத்தில் வழங்குகிற பாகவதத்தில் இருக்கிறது. பரீட்சித்து கறிக்கட்டையா பிறந்தான், உள்ளே போய் அவனை சரிப்படுத்தி விட்டார்க்கு தெற்கு இருக்கிற பாகவதம். கறிக்கட்டையா பிறக்கிற அந்த குழந்தையை போட்டு வியாசனை கூப்பிட்டு, இப்படி பிறந்த குழந்தை குலம் விளங்க இருக்கிற ஒரே கொழுந்தாச்சு வருத்தப்பட்டார் தர்மபுத்திரன்.